உம்மை கனப்படுகிறோம் ஐயா, உம்மை கனப்படுகிறோம். எங்கள் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிற தேவாதி தேவன், உமையே நாங்கள் கனம் பண்ணுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், சபையிலே உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். தேவமே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். தேவ ஆவியானவரே எங்களை ஆண்டு கொள்ளுங்க, ஆட்கொள்ளுங்க. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிகள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரு. Thank you Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பயமுண்டாகட்டும். சீக்கிரமாக இந்த செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னோட கூட திரும்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம். Come with me please quickly. மத்தேயு 11 அதிகாரம் 27, 28, 29, 30 படிப்போம். 27-30 வரைக்கும் நாம் சீக்கிரமாய் பாசி.
சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சுத்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார்.
நன்றாய் கவனிங்க. இந்த 29 செய்திக்கு வசனம் நன்றாய் கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 28 வசனத்தை சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார்த்து. அதே போல 29 வசனத்தை கீழ்ப்பதில் பார்க்கிறோம், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்த்து கிடைக்கும். எப்பொழுது இந்த 29 வசனத்தில் ஆண்டவர் இயேசுன்னு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மமாக. கடந்த நாட்களிலே இந்த வார்த்தை எனக்குள்ள அதிகமாய் கிரிய செய்தபடியால் நான் கூட மிகப்படுத்தி சொல்லல, நான் பேசுகிற வார்த்தைகள் தேவ சாட்சி. இந்த வார்த்தை அதிகமாக என் மனசில் வந்து போய் கொண்டிருந்தபடியால் அதை குறித்து சிறுக்கமாய் பேசலாம்னு சொல்லி விரும்புகிறேன். கவனிங்க, இயேசு தன்னை குறித்து தன்னுடைய கரெக்டரை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு காரியத்தை முன்வைக்கிறேன். தலைவலை தன்னை குறித்து தன்னுடைய கரெக்டரை குறித்து சொல்லும் பொழுது இயேசு ரெண்டு காரியத்துக்கு, என்ன, சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கு. ஐ ஆம் மீக் அண்ட் ஹம்பிள். எனக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்கிறதுக்கு எனக்கு என் அறிவு போதல என்று சொல்லுவேன் கடவுளுக்குள்ள. ஏன்னா இந்த வசனத்தை சொன்னவர் யார் என்பது முக்கியம். பொதுவாக நாம் ஒரு வார்த்தையை யாராவது நமக்கு சொன்னால் உடனே நாம கேட்கறது கேள்வின்றது, யாரு சொன்னது. ஏன்னா சொல்லப்பட்ட வார்த்தை சொன்னவரை வைத்து முக்கியப்படுத்தப்படும். இது நாம் அறிந்த உண்மை. சோ நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் யாரு? ஆண்டவராக இயேசு. அது மாத்திரம் சொல்லது மாத்திரமில்ல, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க. நன்றாக கவனிங்க, என்னத்தை கற்றுக்கொள்ள அழைக்கிறார்? லிசன் டு மீ ப்ளீஸ். நான் எடுக்க சொல்றது உங்களுடைய சிந்தனைகளை அலக்கழிய விடாது. எஸ் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில். நாம் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருக்கிறோம். கத்தர் நம்மளை கவனித்து பார்க்கிற ஒரு தேவ பயம் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கணும். அது நமக்கு அதிகம் தேவை, அவசரமும் தேவை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என்னத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்க, என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள், சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்க. ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையின்படி சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒரு நுகம் என்று நாம் விளையாடுறோம். இந்த நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும். இங்க என்ன சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாட்டை கிடைக்கும் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே கிறிஸ்து இயேசுவை போல அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் வாழும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை அருள அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே வந்த போதோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் சொன்னேன், என்றால் த மிரக்கிள் வில் ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட். அற்புதங்கள் தேவனுடைய வசனத்தை தொடர்ந்து வருகிறது. எப்படியானால் அப்போஸ்தலர் நடுவே நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அப்போஸ்தலருடைய கரங்களாலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி செய்தார். சோ த மிரக்கிள் வில் ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் மாற்றங்கள் மனம் திரும்புகள் உண்டாகும். என்ன சொல்றாரு, சாந்தமும் மனத்தாழ்மை. இந்த நாளிலே சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சாந்தமும் மனத்தாழ்மை என்ற தலைப்பிலே தேவனுடைய செய்தியை சொல்ல ஆண்டவர்களும் விரும்புகிறேன். சோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன்னு சொன்னவர் யாரு, இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவரை தெய்வமாக நான் கொண்டிருக்கிறதுக்கு பாக்கியமாக கருதுகிறேன், தலைவணங்குகிறேன் அவருக்கு முன்பாக. ஏனென்றால் யோனாவிலும் பெரியவர், நினிவே என்கின்ற மிகப்பெரிய நகரத்தை அந்த நாட்களிலே மிகப்பெரிய நகரமாக காணப்பட்ட அசீரியருடைய நகரமாகிய நினிவே நகரத்தையே மனம் திரும்புதலுக்களே கொண்டு வர தேவன் பயன்படுத்தின மிகப்பெரிய தீர்க்கதரிசி யோனா. மூன்று நாள் இருட்டறைக்குள்ள இருந்தும் மீனு வாய்த்தில இருந்து சுவாசிக்க முடியாமல் இருந்தாலும் உயிர் தப்பி சாகாமல் இருந்து பிழைத்தவர் யோனாவிலும் பெரியவர் இயேசு. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல சாலமோனிலும் பெரியவர் இயேசு. மகா ஞானி அவன், அவ்வளவு மண்டலத்தினான ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார் ஆண்டவர். படியே சொல்லும் பொழுது சாலமோனிலும் பெரியவர். அதோட நிறுத்தல, தேவாலயத்திலும் பெரியவர். இஸ்ரவேலர்களுக்கு மகிமையாக காணப்பட்டது என்ன, தேவாலயம். தேவாலயம், அந்த தேவாலயத்தில் அவர்கள் ஆலயத்தை பிடித்துக் கொண்டார்கள், ஆண்டவரை விட்டு விட்டார்கள், அது வேற காரியம். இப்ப நல்லா கவனிங்க, அல்லது பெட்டியை பிடித்துக் கொண்டார்கள், பெரியவரை விட்டு விட்டார்கள், அது வேற காரியம். இப்ப நான் சொல்றது என்ன பண்றால், தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். என்ன சொல்றாரு, பெரியவர் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாரு, சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கு. ஒரு பெரியவராக இருக்கிறவர் இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம யோசிக்கணும். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் அதிகார கட்டிலே அமர்ந்திருக்கிறவர்கள் வல்லமை பொருந்தினவர்கள், பராக்கிரமம் மிகுந்தவர்கள், ஆணவம் மிக்கவர்களாக, அதிகார பசி மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர், சகலமும் என் பிதாவினாலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர், அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளை தான் நிற்கும், அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்ன, தன்னுடைய கரெக்டரை குறித்து அவர் சொன்னது என்ன, நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாக இருக்கிறேன். வாருங்க இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். சோ நான் அழுத்த விரும்புகிற சாராம்சமான கருத்து சத்தியம் கருப்பொருள் என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். இந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்கு இருதயங்களில் அதிகமாக ஆழமாக பதிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் கிரியை செய்வாரார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறபடியால் அவரை ஆராதிக்கிற நாம், அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம், இன்னும் மறுபடியும் மேல போனால் அவரை பின்பற்றுகிற நாம், அவருடைய சாயலை நாம் வேதத்தின்படி டயலக்டின்படி சொல்ல போனால் தரித்து கொள்ள. அப்படியானால் நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறணும், கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வரணும், புதிய மனுஷன். படிங்க கொலோசியர் 3:9-10 சீக்கிரம் பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. கொலோசியர் 3:9-10 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க.
ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே.
சரி, தரித்துக் கொண்ட கவனிங்க, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஹலோ பழைய மனுஷனை என்ன செய்ய களைந்து போடும். இன்றைக்கு நாம் களைய வேண்டிய காரியங்கள் நமக்குள்ள இன்னும் இருக்கிறது என்பது வெளிப்படை அல்லது வெளியிடம் அல்ல. இஃப் யூ ரிஃப்யூஸ் இட், இதை நீங்க டினை பண்ணுவீங்களாக இருந்தால் நாம தேவருக்கு முன்பாக குற்ற ஒளியில கட்டும். நமக்குள்ள இன்னும் மாற வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அவைகள் மாற்றப்படத்தான் தேவனுடைய வசனம் நமக்கு அவசியம், அவசியம், அவசியம். ஆகவேதான் ஓசியா என்கின்ற தீக்கத்தை செய்யக்கொண்டு ஆண்டவர் பேசும் பொழுது என் வார்த்தைகளை கொண்டு இடத்துல திரும்புங்கள் என்றார். சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நாம் என்ன செய்யறோம், குணமாக்குறேன் சொல்லப்படும். ஆகவே நாம திரும்பவும் திருந்தவும் மாறவும் மனம் திரும்பவும் நமக்கு தேவை தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையாகும். இந்த வார்த்தைகளை நாம கர்த்தருடைய வார்த்தைகளை கனம் பண்ணு, திரும்ப திரும்ப சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கனம் பண்ணு, கனம் பண்ணு, கனம் பண்ணு, அதை கவனி, கவனி, என் மகனே என் கற்பனைகளை கவனி, அவைகளை உன் இருதயத்தில் பத்திரப்படுத்து அப்படின்னு நீதிமொழிகளை நாம வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. நான் சாந்தமும் மனத்தாளுமாக இருக்கேன். அப்ப இப்படி பழைய சாயல்கள் மாறணும், புதிய மனுஷனுக்குரிய சாயலை நாம் என்ன செய்யணும், கரைத்துக் கொள்ளணும். நாம் தேவனுடைய ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் டைரக்டா வார பாயிண்ட், ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள். ஏனென்றால் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான், தன்னைத்தான் வருத்த தன் செல்வெடுத்து. சோ நாம் இயேசுவை பின்பற்ற விரும்பினார், அல்லது உண்மையாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற விரும்பினார், நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனி, நாம் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவர்களாக வாழணும், வாழணும், வாழணும். தேவனுடைய வசனத்தை எப்பொழுது நாம கவனிக்கணும். இந்த நியாயப்பிரமான புத்தகத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு மாத்திரம் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு, இரவும் அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் வருப்பாய் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த வேதப்பிரமாணம், இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் படியெல்லாம் செய்ய, அதான் முக்கியம், செய்ய கடைபிடிக்க, நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தத்தக்கதாக நீ இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு. யாருக்கு இந்த வசனம், யோசுவாக்கு, யோசுவா யாரு டைரக்டாக தேவனால அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நியமிக்கப்பட்டவர், அப்பயமானப்பட்டா இது லீடராக கானான் தேசத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு போற பாக்கியம் மோசிக்க இல்லை, இவனுக்கு அந்த கிடைத்தது. அதுவே அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தோம், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பும் அவனை அழைத்து அபிஷேகம் பண்ண பிற்பாடும் அவனுக்கு சொன்ன வார்த்தை இந்த நியாயப்புறம். நீ லீடராக இருக்கலாம், அல்லது பல வருஷம் ரட்சிக்கப்பட்டவராக, எனக்கு சொல்றேன், பல வருஷம் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், அல்லது அனுபவம் இருக்கலாம், அதை குறித்தெல்லாம் ஆண்டவர் சொல்லல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமான புத்தகத்தில் இருக்கும்படியில செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு மாத்திரம் இரவும் பகலும் அதை தியானி, வாசி, அதை நேசி, அதை யோசி. அது வட்ட பைபிள் சேஸ், உன் சுய புத்தியில சாயாதே என்று நீதிமொழிகள் நான் பார்க்கிறேன். அதான் கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவட பிள்ளைகள் சுய புத்தியில, நம்முடைய சொந்த புத்தியில சாயும் பொழுது என்ன நடக்கிறது, நம்ம மாமிசத்துல நடக்கிறவர்களாக மாறுகிறது. இவைகளை சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு 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 சகோதரனோ சகோதரியோ தன் சொந்த புத்தியில அவர்கள் நடப்பார்களாக இருந்தால் அவர்கள் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள். ஆனால் ஆவியின்படி நடக்க விரும்புகிறவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது என்பதை கவனிப்பார்கள், சிந்திப்பார்கள். அல்லது ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை, ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது இதற்கு தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை இதற்கு என்ன பதில் தருகிறது அப்படி என்று யோசிக்கிறவர்கள் பாக்கியவர். இப்படி நான் சொல்லும் பொழுது வேதத்தில் ரெண்டு பரிசுத்தவான்களை குறித்து நான் உங்களுடைய சீக்கிரமா காட்ட விரும்புகிறேன். எப்படி அவர்களுக்கு நெருக்கடிகள் வந்தபோது எப்படி அதை டக்கிள் பண்ணி, எப்படி அதை அணுகியிருக்காங்க, எப்படி அதை அப்ரோச் பண்ணியிருக்கார்கள், எப்படி அதை தீர்த்திருக்கார்கள், எப்படி அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையோடு இருந்தார்கள் என்பதை பார்த்து யோசித்தேன். அதை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை தெரிஞ்சதை நான் நினைப்பட்டு விரும்புகிறேன். என்ன கூட திருப்பிக் கொள்ளுங்கள், அதில் ஒரு வசனத்தை படிங்க, நேரம் நமக்கு சொல்லுங்க. எட்டாம் வசனத்தை படி, ஆதியாகமம் 13 அதிகாரம் 8 வசனத்தை சீக்கிரமாய் நாம் வாசி கேட்போம். படி.
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
பாருங்க, தேவனால அழைக்கப்பட்டவன் இல்லையா ஆபிரகாம், அவருடைய மேன்மை குறித்து நான் விளங்கப்படுத்திக் கொள்ள தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை பெற்ற ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமோ, நாம் சகோதரர், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். இதை அடிக்கடி சபையில சொல்றது பொருத்தமாக இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன். அல்லது இதை நினைப்பூட்டுவது நன்மையாக செம்மையுமாக இருக்கும் போது நினைக்கிறேன். தேவன் அறிவார். அன்றைய கவனிங்க என்ன நடந்திருக்கிறது. லோத்திர மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமோட மந்தை மேற்கும் மேய்ப்பருக்கும் இடையில பிரச்சனை வந்து இது ஆபிரகாம் எப்படி தீர்த்திருக்கிறார் பாருங்க. சோ அவன் பக்கத்துல அதிகமான காரியங்களை அடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஏனெண்டா ஆபிரகாமோட தான் லோத்து வந்தாரு. லோத்தோட ஆபிரகாம் வரக்கல வரல. அது மாத்திரமில்ல அழைப்பு ஆபிரகாமக்குரியதோடைய லோத்துக்குரிய அல்ல. அது மாத்திரமில்ல லோத்து ஆபிரகமாக வருகிறது தேவோட சித்தமும் அல்ல. அது வேற. ஆனால் அப்படி இருந்தும் அவன் என்ன சொல்றான், உனக்கும் எனக்கும் இடையில வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். நீ அந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போறா நான் அந்த பக்கம் போறேன். பாருங்க எப்படி அந்த பிரச்சனையை அணுகிருக்கான் பாருங்க. அவன் போய் அங்க வாக்குவாத படையில சண்டை பிடிக்க இல்லை அல்லது நியாயங்களை அடுக்கி கொண்டு இருக்கல. ஏன்னா அவன் தேவோட மனுஷன். எப்படி அந்த பிரச்சனை அணுகிருக்கான் பாருங்க. அருமையான தேவோட பிள்ளைகளே, நான் சொல்ல வர ஒரு முக்கியமான காரியத்தை தயவு செய்து கவனிங்க. கவனிங்க, கேட்க காதுள்ளவும் கேட்கணும். பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா எப்படி அந்த பிரச்சனை நாம் அப்ரோச் பண்றோம் என்பதே மிக முக்கியமான காரியம். இதைத்தான் தேவன் அனுமதிப்பார் பாப்பார். ஏனென்றால் பிசாசு இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் முடியாது முடியாது. இதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, அல்லது துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் எப்படி அவைகளை நாம் அணுகிறோம் அப்ரோச் பண்ணுகிறோம் என்பது பாப்பார். ஆகவே நான் சொல்றேன், நம்முடைய வாழ்விலே ஒரு நெருக்கடி வரும் பொழுது, ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது, இதை குறித்து வேத கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வேதத்தில் இதுக்கு பதில் என்ன, இதை விட்டுட்டு அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்று நம்ம சொந்த புத்தியில நாம இயங்குபவமாக இருந்தால் நாம மாமிசத்துக்குரியவர்கள். பட் வி பிலீவ் இன் காட். நாம ஆண்டவர் இயேசுவை நம்புகிறோம். இயேசுவை நம்பிக்கொண்டும் மாமிசத்தின்படி மனுஷ பிரகாரமாக சொந்த புத்தியில நடக்க முடியும் 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 என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். ஆகவேதான் ரொம்ப 8 ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் இல்லையா, மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு நான் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. மட்டுமல்ல ஆவியினாலே மாமிசத்தின் செயல்களை கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் வாழ்வீர்கள். அடுத்த வசனம், எவர்கள் தேவ ஆவியினர் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. எவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் இந்த வார்த்தை. நன்றாக கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எவர்கள் தேவ ஆவியினர் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் புத்திரர் புத்திரர். அப்ப ஒருவன் தேவ ஆவியினர் நடத்தப்படுகிறான் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களோ அபியாசப்படுத்துகிறார்களோ அவர்கள் தேவ ஆவியினர் நடத்தப்படுகிறார்கள் என்று சத்தியத்தின்படி தேவனுக்கு நான் உங்களை சொல்ல ஏனென்றால் ஐ திங்க் யோவான் 16:13 இயேசு கிறிஸ்து ஆவியானை குறித்து சொல்லும் பொழுது அவர் வந்து சகல சத்தியத்துகளும் உங்களை நடத்துவார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே, நாம எல்லாம் ஆவியானவர் பெற்றிருக்க மாட்டா ஸ்தோத்திரம். அப்ப நமக்குள்ளே இருக்கிற தேவ ஆவியானவருடைய பிரதான வேலை என்ன, நம்மை சகல சத்தியத்துகளும் நடத்துகிறது. அப்ப காலங்கள் போக 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 என் கோலங்கள் மாறத்தானே வேண்டும். வருஷங்கள் போக போக என் வாழ்க்கையில மாற்றங்கள், ஐ ஹாவ் டு க்ரோ அப், நாம் வளரணும். வருஷங்கள் கரைந்து போகுதப்பா, கடந்து போகுது. இருக்க போறது ஒரு கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம தேவ வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அல்லது அவரை பின்பற்றி அல்லது அவரை போல சாந்தமும் மனத்தாழ்மை. ஆபிரகாம் ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார். ஆகவேதான் பிரச்சனையை வாக்குவாதப்படாமல் சண்டை பிடிக்காமல், நான் தானே என்ன கூட்டிட்டு வந்தேன், உன் அப்ப செத்து போன பிற்பாடு நான் உள்ள பரதாப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்தேன் இல்லையா, அப்படிப்பட்ட அப்படி எல்லாம் கதைக்கிறதுக்கு நாம அப்படிதான் கதைப்பட்டிருப்போம். அட்டா 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 சொல்ல பத்தி தேவையில்லை. ஆனா அவன் தான் அப்படி செய்யலை. அப்பா நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற ஒரு பக்குவம் நமக்குள்ள வரணும். வாக்குவாதம் வேண்டாம் அப்பா, நாம தேவட்ட பிள்ளைகள். ஓகே, நீ உண்ட பக்கம் நியாயம் இருக்க வச்சுக்கோ. ஆனா நமக்கு ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி மேல இருக்கிறார். நாம ஏன் சண்டை பிடிக்க? அருமையான தேவட பிள்ளைகளே, ஆபிரகாம் அவள் சாந்த குணமுள்ள புருஷனாக இருந்தபடியால் பிரச்சனையை சாந்தமாக தீர்த்துவிட்டான். எனக்கு சேர்த்து தான் சொல்றேன், நம்முடைய பொறுமைகளையும் நம்முடைய சாந்த குணத்தையும் சுரண்டி பார்க்கறதுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஹலோ, நான் ஒரு தீக்க தரிசி இல்ல, ஆனா தீக்க தரிசனம் சொல்லுவேன், கேட்க காதுள்ளவ கேட்கிறேன். நம்முடைய சாந்த குணத்தையோ பொறுமையோ அமைதியையோ சுரண்டி பார்ப்பதற்கு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரும். இன்னும் மறுபடி போனோமா, தேவனும் அதை அனுமதிப்பார். ஏனென்றால் என் சுபாவம் எப்படிப்பட்டது என்னதை நான் அறியணுமே. ஹலோ, நான் நல்லவன் தான், உங்க பார்வைக்கு பாஸ்டருக்கு நல்லவன் தான், ஆனா நெருக்கடி வரும்பொழுதுதான் என்ன நீங்க பார்க்க முடியும். ஒரு பிரச்சனை வரும்பொழுதுதான் நான் அதை எப்படி ஏதாவது ரியாக்ட் பண்றேன் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், புரியும் ரைட். ஏண்டா பிரச்சனை வரும் மற்ற நேரங்கள்லாம் நல்லவன் செம்மையானவன், ஆனா பிரச்சனைகளை நெருக்கடிகள் வரையும் பொழுதுதான் நான் இன்னார் என்பதை அது வெளிப்படுது. அருமையான தேவட பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. சாந்த குணத்தோடு பிரச்சனைகளை நெருக்கடிகளை கஷ்டங்களை பிணக்குகளை தீர்க்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யும். ஏனென்றால் நாம் தேவட பிள்ளைகள் என்பது நாம் மறந்துடக்கூடாது. சோ ஆபிரகாம் ஒரு சாந்த குணமுள்ள புருஷனாக இருந்தபடியால் பிரச்சனையை தேவனுக்கு ஏற்றபடி தீர்த்தான் சொல்லி பார்க்க. நேரம் பொறுபடியால் இன்னொரு பரிசுத்தமான குறித்து சீக்கிரமாய் நாம் பார்ப்போமே படிப்போமே. பியூட்டிஃபுல் நியாயாதிபதிகள் புத்தகம் சீக்கிரம் வாங்க. புக் ஆஃப் ஜட்ஜஸ் பிளீஸ் கம் வித் மீ. குயிக்லி 8 ஒன்றிலிருந்து 3 வரைக்கும் சீக்கிரமாக படி. நியாயாதிபதி புத்தகம் 8 ஒன்றிலிருந்து 3 வரை.
அப்பொழுது இப்ராஹிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்ராயிமியரின் மீதியான அறுப்பு அதிகமல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக் கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன போது அவன் மேலிருந்து
அவர்களுடைய கோபம் ஆறிச்சு. இதை வாசித்த போது நான் ஆச்சரியப்பட்டேன். பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை உண்டு. என்ன எப்ராஹிம் மனுஷர் வந்து சண்டை பிடிக்கிறார், மனாசே கோத்திரம் தெரியும். அப்ப அவங்க வந்து மீதியானுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும் பொழுது எங்களை விட்டுட்டு நீ போனது என்ன, எங்களை கூப்பிடாம நீ மாத்திரம் தனியா யுத்தத்துக்கு போனது என்ன? அவன் தந்த உயிரை பிடிச்சு கொண்டு போய் யுத்தத்துல வெற்றி பெற்று இஸ்ரவேலருக்கு விடுதலையை கொடுக்கிறான். அதை குறித்து அவர்கள் சிந்திக்கல. இவங்களோட ஈகோ கிரியேட் செய்து எங்களை விட்டுட்டு நீ எப்படி போவா, எங்களை விட்டுட்டு போய் நீ யுத்தம் பண்ணுவியோ, எங்களை பார்க்க நீ பெரிய வரும், எங்களை பார்க்க நீ வல்லவரோ, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இவனுக்குள்ள வந்த போது இப்ராஹிமர் போய் கிரியனோட வாக்குவாதப்படுறார்கள். நீங்க அதை முதலாம் பத்தத்தை பார்த்தா வாக்குவாதப்பட்டார்கள். அப்ப கிரியன் அதை எப்படி தீர்த்திருக்கிறார், அவர் நான் என் உயிரை பிடிச்சி சண்டை பிடிச்சி போய் உங்களுக்கெல்லாம் நான் விடுதலை தந்திருக்கேன், இதை பற்றி ஒன்னு பார்க்க கொள்ளாம இப்ப நீங்க எனக்கு வந்து விரோதமாக நீங்க முறுமுறுக்கிறதோ அல்லது எனக்கு விரோதமாக பேசுறதோ என்று சொல்லி அவன் பட்டியத்தை எடுக்கல அவங்களோட யுத்தம் பண்றதுக்கு. மாறாக அவங்களுக்கு சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை கேட்டு நன்றாய் கவனி அவன் அந்த கோபப்படையில நன்றாய் கவனி அவன் கோபப்படையில சாந்தமாக அமைதியாக அந்த பிரச்சனை அவன் தீர்த்திருக்கான். அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டபோது இப்ராஹிமருக்கு கிரியன் மேல் இருந்த கோபம் ஆறி போயிட்டான். அருமையான தேவட பிள்ளைகளே, நெருக்கடிகள் கஷ்டங்கள் வரும் பொழுது நான் சொல்ற கவனிங்க கவனிங்க, நாம பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மற்றவர்களுக்கு இன்னும் கோபம் வருமா, அல்லது நாம பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அமைதி அடைவார்களா? ஓ எந்த பக்கம் நியாயம் இருக்குது, நான் எப்படி பொறுமையாக இருப்பேன், இப்படி நீங்கள் ஒரு மனதில் நினைக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் இயேசுதான் அதற்கு பெரிய எடுத்துக்காட்டு. இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் மேலும் பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது, இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவர் சுமத்தும் பொழுது இயேசு என்ன செஞ்சார் சொல்லுங்க? மயிர் கத்தரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல இருந்தார் என்ற வார்த்தை அங்க நிறைவேறுவார். இன்னைக்கு நாம யாரை பின்பற்றோம், இயேசுவை பின்பற்ற போறோமா அல்லது என் சொந்த புத்தியில நான் வாழ போறேன்? தயவு செய்து நான் சொல்றதை சிந்தி. அவன இயேசு சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிற இடத்துல வந்து கற்றுக்கொள்ள. இட் இஸ் நாட் ஈஸி. இதுதான் நான் சொல்றேன்னு, நமக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் வளரணும். கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள பெருகணும், வளரணும். அப்பதான் நாம வளர்றதுக்கு அறிகுறியா இருக்கும். இதை வச்சுக்கொண்டு இன்னொரு சம்பவத்தை சீக்கிரமா பார்ப்போமே. 8:13 ஒன்றிலிருந்து சீக்கிரம் படிக்கிறீங்களா? 8:12 ஒன்றிலிருந்து மோசை குறித்த ஒரு காரியத்தை சீக்கிரமாய் நம்ம பார்ப்போம்.
எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய்
மோசையானவர். இது ஆச்சரியமா இருக்கு. இந்த வசனம் பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் அவர் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தார். இதை குறித்து நான் யோசிக்கிறேன். இந்த 40 வருஷங்களாக இஸ்ரவேலர்கள் செய்த முரட்டாட்டங்கள், முறுமுறுப்புகள், இது எல்லாவற்றையும் சகித்து தாங்கிறதுக்கு அவர் சாந்த குணமுள்ள புருஷனாக இருந்திருக்கார். சில நேரங்களிலே அவன் மேல கல்லறிந்து கொல்லுவதற்கு கூட முயற்சி செய்திருக்கார். இத்தனைக்கும் அவன் செய்த அற்புதங்கள், பழைய ஏற்பாட்டில் அவனை கொண்டு கத்த செய்த அற்புதங்கள் மறக்க முடியாது. அவ்வளவு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் கண்முன்பாக செய்திருந்தும், கத்தரவனை பயங்கரமாக பாவித்திருந்தும், தேவ ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக செய்த காரியங்களும் கதைச்ச கதைகளும் முரட்டாட்டங்களும் முறுமுறுப்புகளும் ஏராளம், அத்தனையும் அவன் சாந்த குணமுள்ள புருஷனாக இருந்தபடியால் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டான். நான் ஒரு காரியம் உங்களை பார்த்து கேட்கிறேன், எனக்கு சேர்த்துட்டார் ரைட். ஹலோ, எத்தனை அநியாயங்களை நாம சகித்திருக்கிறோம் இதுவரை? ஹலோ, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது, அநியாயங்களை நீங்கள் ஏன் சகிக்க கூடாது? எவரையில பாக்குறோம், விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று. நாம தேவன்ட பிள்ளைகள் தானே. நான் சொல்றது சத்திய, ஐ ஸ்பீக் தி ட்ரூத், எனக்கு சேர்த்துதான், எனக்கு சேர்த்துதான். இதுவரைக்கும் நாம எத்தனை அநியாயங்களையும் அநீதிகளையும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம், கிறிஸ்துவை பின்பற்றது நிமித்தம், கிறிஸ்துவை பிரியப்படுத்துறது நிமித்தம் எவ்வளவு அநியாயங்களை நாம சகித்திருக்கிறோம். அல்லது அநியாயங்கள் செய்யப்படும் பொழுது, நமக்கு விரோதமாக அநியாயங்கள் செய்யப்படும் பொழுது நாம எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம், எப்படி நடந்திருக்கிறோம், எப்படி செயல்பட்டிருக்கிறோம், எப்படி சிந்திச்சிருக்கிறோம், எப்படி பேசியிருக்கிறோம், எப்படி நடந்திருக்கிறோம்? காட் நாஸ் எவர். சோ இங்க என்ன நடந்திருக்குது, உங்களை எல்லாருக்கும் தெரியும், மிரியாமும் ஆரோன் சொந்த சகோதரர்கள், மூன்றாம் ஒரு நபர் என்றாலும் பரவாயில்ல, சொந்த ரத்தம், ஒரே ரத்தம், சகோதரனும் சகோதரி. அவன் ஒரு பொம்பளையை கட்டியிருக்கிறான், அது குறித்து வேதத்தில் சரியான விளக்கம் இல்லை. அவர் எத்தியோப்பிய ஸ்திரீ என்று அவன் திருமணம் செஞ்சிருக்கிறான். இதை வேறு எங்கும் இந்த காரியத்தை குறித்து நீங்க பார்க்க முடியாது, ஆகவே இது குறித்து சரியான விளக்கம் எனக்கு தெரியாது. ஆனால் எத்தியோப்பிய ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணது நிமித்தம் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தங்களுடைய பொறாமைகளை, தங்களுடைய எரிச்சல்களை கொட்டி தீர்த்திருக்கிற. என்ன, அவரை கொண்டு மாத்திரம்தான் கத்தர் பேசினாரோ, நாங்க என்ன அவருக்கு குறைச்சலோ, இவருக்கு குறைச்சலோ, நான் என்ன சின்னனோ, நான் அவர் என்ன பெருசோ, இதுதான் அந்த ஈகோ, நான் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு. எங்களை கொண்டும் தேவன் பேசவில்லையா, அவரை கொண்டு மாத்திரம்தானா பேசினார் என்கின்ற எண்ணங்கள். இப்படித்தான் பிசாசு தேவ ஜனங்களை செயல்படுகிறார், இப்படித்தான் தேவனுடைய ஜனங்களை பிசாசு சோதிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அதிகமான சோதனைகள், அதிகமான சோதனைகள் நமக்குள்ளே வருகிற சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்கள், திட்டங்களில் தான் இருக்கின்ற சத்தியத்தின்படி நான் சொல்லுவேன். ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி தன்னுடைய சிந்தனைகளையும் தன்னுடைய நினைவுகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்தாத வரைக்கும் அவருடைய வாழ்வில் வெற்றியே இல்லை என்று சத்தியத்துபடி நான் சொல்றேன். எனக்கு சேர்த்து தான் சொல்லுவேன், காட் நாஸ் எவ்ரிதிங். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக வெட்ட வெளிச்சம். கர்த்தர் நீதிமானை சோதித்து பார்க்கிறாரா, புடமிட்டு பார்க்கிறார். ஆகவே ஒவ்வொரு தடவை நாம ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட அச்சப் பண்ணப்பட ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார். ஒவ்வொரு ஜெப நேரத்திலும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கொள்றேன், கேளுங்க கேளுங்க, கேட்க காதுலாம் கேட்கணும். நீங்க ஜெபிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும், சோதரும். ஆனா ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார். ஏன்னா இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவரின் ஜபத்துக்கு நீ பதில் கொடுக்க மாட்டேன், ஜபிக்கிறவனாக இருக்கலாம், இருக்கலாம், அதை நான் ஜபிச்சுட்டே இருக்கலாம், துதிக்கலாம். ஆனா இருதயத்தில் அக்கிரம சிந்தைகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, அதை தாருங்கப்பா, இதை தாருங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, ஓ நல்லா இருக்கும். ஆனா தேவனால் அந்த ஜபம் அங்கீகரிக்கப்பட வருமாய். தட்டிசம் போடுது, எனக்கு சேர்த்துதான், திரும்ப திரும்ப அக்கிரம சிந்தை ஆண்டவர் அருவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாந்த குணம் தேவன் விரும்புகிற ஒரு தெய்வீக சாயல். ஆகவேதான் மத்திய 5:5 எல்லாருக்கும் தெரியும், மலப்பிரசங்கம், அந்த மகிமையான பிரசங்கத்துல இயேசு என்ன சொன்னாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியம், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாக்க முடியுங்க, இங்க சொந்த சகோதரங்கள் ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்த போது நன்றாக கவனிங்க, அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தபடியாத்தான் இவர்கள் தனக்கு விரோதமாக முறுமுறுத்த போது எப்படி இப்படி பேசாம இருந்தான்.
உனக்கு விரோதமாக ஒரு வேற ஆட்டு சொன்னா உங்க சொந்த சகோதரங்களப்பா, உன்னிடத்துல குற்றம் இல்லை. தேவனுக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாக இருக்கிறான். தேவனால் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். தேவனுக்கு பயப்படுறவனப்பா. அப்படிப்பட்ட தன் சகோதரனுக்கு விரோதமாக அபிஷேகம் பெற்ற ஆசாரியத்துவத்தை பெற்ற ஆரோனும் தீக்கதரிசியாக இருந்த மிரியாம் ரெண்டு பேரும் தேவ பயம் இல்லாமல் இப்படியெல்லாம் பேசும் பொழுது கதைக்கும் பொழுது அவன் பேசாம இருந்தானே. காரணம் என்ன? சாந்த குணம். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லப்போ பூமியில சகல மனுஷர்களும் அவன் சாந்த குணம் உள்ளவனா இருந்த இந்த இஷ்யூல தான் எழுதப்பட்டிருக்க அந்த வார்த்தை. அதை நாம கவனிக்கணும். சோ இப்ப நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், என்னை குறித்து உங்களை குறித்து நாலு பேர் அப்படி இப்படி கதைக்கும் பொழுது என்னுடைய ரியாக்ஷன் என்ன? இதை நான் சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு போதிக்கிறேன். எனக்கு தெரியாதது, நீங்க நியாயத்திற்கு நாங்கள் ஒருத்தரும் சொல்ல முடியாதபடி கத்தரிப்பா குற்றம் மற்றவர்கள் இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு வேதத்தில் போதி சத்தியத்தை போதிக்கிறேன். ஆசீர்வாத செய்திகளும் ஆறுதல் செய்திகளும் இந்த நாட்கள் அநேகம். வர்த்தமானங்களை திறந்தால் பார்த்தால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன், சகல விதமான ஆறுதலின் தேவன். இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சூரியன் அஸ்தமதிக்க. இப்படிப்பட்ட செய்திகள் தான் அதிகமாக நான் பார்க்கிறேன். நான் குறப்படுதல் எனக்கு கஷ்டமா இருக்கும். இப்படியா நெருங்க, இப்படியான செய்திகளால தேவ ஜனங்கள் எப்படி பக்குவப்படுகிறது, எப்படி பரிசுத்தப்படுகிறது, எப்படி ஆண்டவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவர்கள் தங்களை ஆயுதப்படுத்து. சபை ஆயுதப்படணுமே, கிறிஸ்துடைய வருகைக்கு சபை ஆயுதப்படணுமே. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப சபையிலே சேசப்படுகிற சத்தியங்கள், தேவ வார்த்தைகள் தேவ ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்திகளாக இருக்கணுமே. இழைப்பார்தல் அல்லது ஆறுதல் சொல்லுமே, தேவடைய வசனத்தை நாம கை கொள்ளும் பொழுது அது தேவடைய ஆறுதல் நம்முடைய வாழ்விலே தானாகவே வரும். தேவன் தன்ற வார்த்தையில உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதை செஞ்சா அவன் செய்ய வேண்டியது செய்வார். சோ அருமையான தேவட பிள்ளைகள், இங்கே மரியாவும் ஆரோனும் அவனை குறித்து முறுமுறுத்த போ. இவைகளைப் போல அவனும் முறுமுறுக்கல. ஹலோ, ஆரோனும் ஊழியக்காரர், மரியாமும் தீர்க்கதரிசி, அவர்கள் ரெண்டு பேரும் முறுமுறுத்தது போல, முரட்டாட்டம் பண்ணது போல, அல்லது பொறாமை கொண்டது போல, எரிச்சப்பட்டது போல மோசையை ரியாக்ட் பண்ணவே இல்லை. காரணம், அவர் சாந்த குணப்படுவார். நாளைக்கு நமக்கு நம்ம குறிச்சு நாலு பேர் கதைக்க போறாங்க. உன்னை குறிச்சு நாளைக்கு ரெண்டு பேர் இல்லாத பொல்லாத கதைகளை கதைப்பாங்க, பேசுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு விருதை உடையும், உன்னை குற்றமில்லாது இருந்தும் உன்னை குற்றப்படுத்துவார்கள். பட் நீ என்ன செய்ய போற? விடுப்ப என்ன பண்ணி கதைக்கிறதுக்கு இவர் யாரு? என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார்? விட்ட மாட்டேன். நாலு வார்த்தை போட்டு வாங்கு வாங்கிட்டு வாங்கின பிற்பாடுதான் என் இழைப்பாதல் அடையும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்க சண்டை பிடிங்கப்பா, நான் பேசாம இருக்கிறேன். எங்கே உங்கள் தேவன்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்கே? அவர் தான் சர்வலோக நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரு. அவ தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் இருக்கிறவர்கள் அவ சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், நாளைக்கு உங்களுக்கு வரும் நெருக்கடி, வரும் துன்பம், இதெல்லாம் உங்களுக்கு வரணும்னு விரும்பி நான் சொல்லல. ஆனா பிசாசு இருக்கும் வரைக்கும் நமக்கு சோதனை உண்டு, பிரச்சனை உண்டு, நெருக்கடி உண்டு. ஆனா தண்ணிகளை கடக்கும் பொழுது உன்னோட கூட இருப்பேன், ஆறுதல்களை கடக்கும் பொழுது அவை கொண்டு புரழுதல், அக்னி அடக்கும் பொழுது காத்திருப்பா, அக்னி ஜுவாரி உண்மையில் பற்றாதற்கு மட்டும் ஆண்டு நமக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கேன். அக்னி நடக்கிறது போல ஒரு வேதனையான நிலைமைகள் வருகிறது, ஆறுகளை கடக்கிறது போல சூழ்நிலைகள் வரும். ஆனா அக்னி அடக்கும் பொழுது நீ நடக்கிற ஒரு சூழ்நிலை வருமான நீ வேக மாட்டான். கடக்க ஆறுகளை கடக்க வேண்டிய நேரம் வரும், ஆனால் அவைகள் மேல் புரடுவதில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா கர்த்தர். எந்த பக்கத்துல நீதி இருக்குதோ அந்த பக்கத்துல தான் கர்த்தர் இருப்பாரு. எவர்கள் தேவோட வசனத்துக்கு அடங்கி இருக்கிறார்களோ, எவர்கள் தேவோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறார்களோ, அவர்களோடு தான் தேவன் இருப்பாரு. அப்ப வேதம் என்ன சொல்றது? நாம் அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மளை விட்டு விடுவார். அப்ப அவர் நம்மோட இருக்கிறதும் அல்லது அவர் நம்மை விட்டு விடுறதும் யாரை பொறுத்து? நம்மை பொறுத்து. அதை கர்த்தர் பார்த்துக்கொள்ள. நம்ம விருப்பப்படியெல்லாம் நாம வாழ்றது, நம்ம விருப்பப்படியெல்லாம் நடக்கிறது, நம்ம சொந்த புத்தியில நம்ம எண்ணத்துல கோபத்துல எல்லாத்தையும் கதைச்சு கக்கி விடுறது, அது கர்த்தர் பார்த்துக்கொள்ள. வாட் இஸ் திஸ்? அன்பான தேவட பிள்ளைகளே, சாந்த குணமோடு பொறுமையோடு இருக்கிறது இலகுவான ஒரு காரியம் இல்லை. இட் இஸ் நாட் ஈஸி. நம்முடைய மனதை உடைக்கத்தக்கதான கதைகள் கதைக்கப்படும் பொழுது, நமக்கு விரோதமாக காரியங்கள் நடக்கும் பொழுது அவைகளை தாங்கிறது, அமைதியாக இருக்கிறது இலவான காரியம். ஆனா அங்கேதான் நம்முடைய வளர்ச்சி, அங்கேதான் நம்முடைய முதிர்ச்சி. ஆண்டவர் ஆராதிக்கிறதை வச்சு நீங்க என்ன கணக்கு போடாது, நான் ஜபிக்கிறத வச்சு என்னை மதிக்காது, நான் ஊழியம் செய்யறத வச்சு நீங்க தப்பு கணக்கு போட்டாரு. எல்லாருக்கும் அது ஒரு மனுஷ நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் மத்தியிலே எப்படி இருக்கு பாரு. தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகிறோமா அல்லது நம்ம சொந்த சாயலை வெளிப்படுத்துறோம்? கர்த்தர் கவனித்து பாபா. அப்படியான நேரங்களை நாம தேவ சாயலை வெளிப்படுத்தி சாந்த குணம் உள்ளவனாக நாம இருந்து நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுவார். என் பிள்ளைகள் எனக்காக பொறுமையோடு இருக்க, என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு இணங்கி சாந்த குணத்தோடு இருக்கிறார். பிசாசு வைக்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நான் சாந்தமும் மரத்தால் இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறேன். என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றார். ஆகவே இதற்காக நம்ம அடத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். அதான் நான் சொல்றது, நம்ம ஜெபங்கள் எப்படி இருக்குதுன்னு நாம பாக்குறது. சில நேரத்தில் சில நேரத்தில் நம்மளை ஜெபத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இன்னொரு பணி வேலை போறது, என் பிரசங்கத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம போறதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா பிரசங்கம் பண்றவங்களுக்கு ஒரு சோதனை இருக்கு. அது என்ன தெரியுமா, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்காகவே வேதத்தை படிக்கிறேன், ரைட். அல்லது எந்த மனதுல வருகிற எண்ணங்களுக்கு நினைவுகளுக்கு சரியாக தேவ வசனத்தை தேடி பார்த்து அதை பேசுறேன். பட் ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு திங்கட்கிழமை இருந்தே ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னத்தை பேச, அப்படி இருந்து நான் பயப்படுறேன். கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். தேவ சித்தத்தின்படி நாம பேசணும். தேவன் நோக்கத்தை அறிந்து பேசணும். நம்ம சுயமாய் பேசுறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். தன் அனுப்பினருடைய மகிமை தேடுறவனோ உண்மையில அவடத்துல அநீதி. சுயமாக நம்ம பேசிடக்கூடாது என்பதை நான் அறிவேன். அதுக்கு தான் பயப்படுறேன். நான் பேசி முடித்த பிற்பாடு வீட்டில் நான் அன்றைக்கு படிப்பேன் பாருங்க. அப்ப நான் யோசிப்பேன், இருந்தேன், என்னத்தெல்லாம் பேசினேன். இப்ப அடுத்தா என்ன செய்யும், ஆண்டவரே நான் பேசினபடி எல்லாம் வாழ்றதுக்கு எனக்கு பலம் தாங்க வேண்டார். இல்ல மாமிசத்துல இருக்கும், பொதுவாக நம்முடைய மாமிசம் இடம் கொடுக்க மற்றவர்கள் நம்ம பேசினா நாமளும் திருப்பி அடிகள். நான் என்ன குறைஞ்சலா விட மாட்டேன், ஒன்று ரெண்டத்தான் ஒன்று பார்த்து தான் நான். இதெல்லாம் நமக்கு ஒரு போதனை தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு உள்ளே இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. ஆனால் தேவசாயல், தேவசாயல் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வேதம் நமக்கு போதிக்குது இல்லையா? அப்ப சொந்த புத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேனா இருந்தா, நான் ஆவிக்குறிப்பட நடக்கிறவனா இருப்பேனா, வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பேனா? இங்கதான் போராட்டம். என் சொந்த புத்திக்கும் தேவோட வார்த்தைகளுக்கும் இடையிலே வருகிறது உள் மன போராட்டம் இருக்கிறது. என் கோபத்துக்கு நான் இடம் கொடுக்கிறதா, என் பழி வாங்குற உணர்வுக்கு நான் இடம் கொடுக்க, என் பகைகளுக்கு நான் இடம் கொடுக்கிறதா, என் மன மட்டிமொழிக்கு நான் இடம் கொடுக்கிறதா, அல்லது தேவோட வார்த்தைக்கு நான் கீழ்பட்டிருந்தா? ரெண்டத்தான் ஒன்றுதா. மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், ரைட். உபாவதுவா நீ தெரிந்து கொடுத்த அருமையான தேவோட பிள்ளைகளே, மனம் திறந்து சொல்வேன் சொன்ன சில வார்த்தைகளை, எழுதப்பட்டிருக்க சில வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்றது என்பது கடினமான காரியம். உங்களுக்கு என்னவோ சில வார்த்தைகளை நான் கை கொள்றதுக்கு மிகவும் கஷ்டப்படுறேன். ஆகவேதான் அந்த வார்த்தைகளை எடுத்து ஆண்டோட சமூக ஆண்டவரே நீ இப்படி சொல்லியிருக்க, உங்களுடைய வசனம் சத்தியம், பட் எனக்கு அதை கை கொள்ள கஷ்டமா இருக்கப்பா, தயவு செய்து எனக்கு வளர்ந்தாங்க. இப்படி நீங்களும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு பேர் ஆர்வத்தினால இதை நான் சொல்றேன். உங்களால கை கொள்ள முடியாத வேத வார்த்தைகளை எடுத்தறிஞ்சிடாதீங்க, அல்லது அவைகளை வேதத்திலிருந்து நீக்கிவிட போறீங்களா, அல்லது உங்களுக்கு விருப்பமான வார்த்தைகளை மாத்திரம் தான் கை கொள்ள போறீங்களா? உங்களால கை கொள்ள முடியாமல் இருக்க வேத வார்த்தைகள் நமக்கு எழுதி கொடுக்கப்படவில்லையா? அதில் நம்ம அகற்றி விட போறோமா? அதாவது ஒன்று, ஒரு பக்கம் தேவனுடைய வசனம், அடுத்த பக்கம் தேவனுடைய சித்தம். லிசன் டு மீ ப்ளீஸ். ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தை, மறுபக்கம் தேவனுடைய சித்தம். இந்த ரெண்டு காரியத்தையும் ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் கருத்தாக கவனிக்க கவனமாக கை கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும், கை கொள்ளும். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யறவனே பரலோகராட்சியத்தில் பிரவேசிப்பானே. அல்லாம என்ன நோக்கி கத்தாவே கத்தாவின்னு சொல்றோம், அதுல பிரவேசிக்கிறது இல்லைன்னு சொன்னது நீங்க பல பிரசங்கத்திலேயே சொன்ன வார்த்தை நீங்க அறிவிங்க இல்லையா? இதை குறித்து நான் சொல்ல போன அடுத்த வேறு டொப்பிக் ஆனா நான் சொல்ல வர என்ன காரியம் என்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வசனமும் தேவனுடைய சித்தம் அவை ஒவ்வொரு நாளும் உங்க ஜெபத்தில் இதற்காக நீங்க அடிப்படையாக ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்று புத்தி சொல்கிறேன். கத்தருக்குள்ள இதைத்தான் நானும் செய்து வருகிறேன், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கத்தருக்கு முன்பாக திறந்த இடத்தோடு சொல்றேன். ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளை உங்களுடைய சித்தத்தையும் விட்டு நான் வலதுபுறமோ இடதுபுறமோ சாஞ்சிராதபடி, ஏனென்றால் தேவ சித்தத்துக்கு விரோதமாகவும் தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாகவும் தான் சாத்தான் சோதனைகளை கொண்டு வருது. நம்முடைய வாழ்விலே சோதனை எதற்கு? எதற்கு? தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகுவதற்கு, தேவனுடைய சத்தியங்களை விட்டு விலகுவதற்கு, வசனத்து மேல இருக்கிற சந்தேகங்களை கொண்டு வருவார், விசுவாசத்தை விட்டு வழி போறப்படும் அருமான தேவன். ஆகவே நான் சொல்லுவேன், உங்க தனி ஜபத்தில் ஒவ்வொரு ஆண்டவரே ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளின்படி நான் நடக்க என் இருதயத்தை பக்குவப்படுத்துங்கப்பா, என் மாமிச சாயங்கள் மாறட்டப்பா. அடிக்கடி இன்னும் உம்மால அல்லாமல் என்னாலே யோவன் 15 மதியம் சொன்ன வசனம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவன் தான் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகள் எழுதி என் கையில தந்திருக்கு சோதரன், ஆனா இதன்படி வாழ்றதுக்கு எனக்கு விலம் வேணும், எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு வசனம் தெரியும், வசனம் தெரியும் என்பதற்காக நான் ஆண்டவரை வசனம் தெரிய வேணும், வசனங்களை நாம வசனத்தால நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேணும். ஆனா வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தாலும் அவைகளை நாம கை கொள்ளாவிட்டால், அப்ப நான் வசனத்தை தெரிந்து வைத்திருக்கிறது எதற்காக? அவைகளை நான் கை கொள்வதற்காக. நேகடங்களின் நேரங்களில் நான் பார்த்திருக்கேன் தேவனுக்கு மகிமை, சில நேரங்களில் சில தேவ வசனங்களை என் மனதை கிராஸ் பண்ணும், திரையில இருந்து முழிச்சு கொள்வது போல முழிப்பேன். அப்படி இல்லாட்டால் சில நேரங்களில் என்னோட வாழ்க்கையில வார்த்தையினாலேயோ, நீங்க நம்பினா நம்புங்க நம்பாட்டா விடுங்க, என் நினைவுகளாலேயோ நோக்கங்களாலேயோ தவறான காரியங்களை நினைச்சு காரியம் அந்த நாள் ஜெபத்தில் போய் அன்றத்தில் மண்டிட்டு படுக்க போறதுக்கு முதல் கத்தாவே என்ன மண்டி மண்டி சொல்லி தேவோட உப்புரவாக நித்திரவன் அப்படி என்ன நித்திர கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு சிறு பிள்ளையை செஞ்சாலும் பெருசு போகல தெரியும், நிம்மதி இருக்கு. அன்றுவரை உங்களை தொக்கப்படுத்திட்டேன் தேவனார், தேவனார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தண்டாய்க்க முடியுங்க. மோசைக்கு விரோதப்பாக ஆரோன் மெரியாமும் அவருடைய குற்றச்சாட்ட போதும் முறமுறுத்த போதும் முரட்டாட்டம் பண்ண போதும் சாந்தவனும். நாளைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி இளமைகள் வரும், நீங்க செய்யாதவர்களை செய்ததை சொல்லு, கதையாதவர்களை கதை சொல்லு, அநியாயமாக உங்களை குற்றப்படுத்துவார்கள். உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய சாந்தத்தையும் சுரண்டி பார்க்கத்தக்கதாக சத்துரு வார்த்தைகளை போடுவார், கவனமா இருங்க. கத்தரை துக்கப்படுத்தினார், வசனத்துக்கு வளைஞ்சு கொடுங்க, கத்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் பெற்ற. எந்த இடத்துல நீங்கள் குற்றப்படுத்தப்பட்டீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்கள் அநியாயமாக அவமானப்படுத்தப்படுறீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களுடைய தலைகளை உயர்த்துவார். ஏனென்றால் கத்தர் பக்கமாக நாம சாய்ந்திருக்கும்போது அவருடைய வசனத்தை நாம கீப்ப பண்ண கத்தத்தோட பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்றவங்க. சோ சாந்தம் சாத்தக்கூடும். ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் சீக்கிரப்படி 24 வசனத்தை, 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 24 வசனம்.
கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும்.
என்ன போல ஊழியக்காரர்கள் ஊழிய செய்கிற சகோதரிகளோ ஊழிய செய்கிற சகோதரர்களோ நாம கண்டுகொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதும் வசனம், கத்தட ஊழியத்தை செய்கிறவர்கள் சண்டை விடக்கூடாது, மாறாக சாந்த குணம் மற்றவர்கள் பிளவிடும் பொழுது நாம அவர்களுக்கு புத்தி சொல்றது தப்பில்லை, நல்ல விளையாடும். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்க சபையில இருந்து உங்களோட ஆராதிக்கிறவர்கள் சத்திய விரோதமாக அடக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் சத்தியத்தின்படி புத்தி சொல்ல வேணும். நாளானது எவ்வளவுமாய் சமீபித்து வர்றதை காணிக்கலாம், அவ்வளவுக்கு அதிகமாக புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி 10 வாசிக்கிறோம். அவங்க ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும் பொழுது புத்தி சொல்றது தவறு இல்லை, அவன் கேட்காட்டா விட்டுருங்க. நீங்க புத்தி சொல்லும் பொழுது புத்திமதிகளை கேட்காட்ட விட்டுருக்க, ஏன்னா வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாக இருக்கும் வேண்டி நீதிமொழியை வாசிக்கிறோம். வழியை விட்டு விலகிறவர்களுக்கு மாமிசத்தின்படி தான் நடக்க விரும்புகிறவர்களுக்கு சொந்த புத்தி தான் நடக்கிறவர்களுக்கு புத்திமதி விசனமா தான் இருக்கு, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவன் யார எனக்கு சொல்ற சில வேளையில அப்படி டெரக்க சொல்ல மாட்டாங்க, புத்திமதி சொன்னாலும் வெளியரங்கமா காட்டிக்கொள்ளுமா, ஆனா உள்ள நினைவு இவன் சொல்லியா நான் செய்யறது, இவர் யார் எனக்கு சொல்றதுக்கு, இவரை பற்றி தெரியாதோ அல்லடா, அவங்க எல்லாம் அப்படி நடக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, என்னட்ட மாத்திரம் வந்து சொல்றீங்களே அவங்க சொல்ற, நீ அவங்களை திருத்துறது நம்ம பொறுப்பு, அதை விட உண்ட பாரு, உனக்கு தானே புத்தி சொல்றா, நீ ஏனப்பா இந்த கனியை புசித்த, நீ தந்தை ஸ்திரி மனைவி மேல கூட்டத்தை போட்ட அக்செப்ட் பண்ணவே, மனைவி மனைவி பார்த்த நீயேனம்மா இதை புசித்தாய் சர்ப்பம் தான் அவளும் ஏற்றுக்கொள். ஆனா இதே கேள்வியை சர்ப்பத்திட்ட ஆண்டவர் கேட்கிறது. ஏன்னா சர்ப்பம் மனம் பிசாசு மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லையே, மனம் திரும்பவும் முடியாது. ஆனா ஆதாம் தான் மனம் திரும்ப வேண்டியிருக்கிற அவர்கள் தான் அவர்களும் மனம் திரும்பாம போனது. அதை அடுத்த காரியம் அருமையான தேவட்ட பிள்ளைகளே நன்றாக கவனிங்க. உங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது அவர் அப்படி இருக்கிறாரு அவரை நீங்க திருத்த இல்லை, இவரோட போய் கதைச்சிருக்கலாம் தாரு, ஏன் நீங்க அவரோட கதைக்கல, என்ன மாத்திரம் வருகிறீங்களே, என்ன மாத்திரம் குற்றப்படுத்துறீங்களே. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்துல நாம ஒரு புத்திமதி சொல்லும் பொழுது நம்மையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது நல்ல கொஞ்சம் கவனி. எனக்கும் சேர்த்துதான், முதலாவது நான் என்ன நோக்கத்தோடு அந்த நபருக்கு புத்தி சொல்றேன், ஏன் சொல்றேன், என் நோக்கம் சரியா இருக்கு. இப்ப ஒருத்த புலப்பட்டுட்டா அவனை குட்டப்படுத்தி குட்டி கீழே தள்ளுதில்லை, ரைட், அவன குட்டத்தை உணர்த்தி அவனை திருந்த வைக்கணுமே, அவன் திருந்தணுமே, மாறணுமே, மனம் திரும்ப அந்த ஆவியோடு நாம அணுகணும். அதை தேவ பாப்பார். ரெண்டாவது நாம மற்றவங்களை திருத்த போகும்பொழுது நம்மையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். நம்ம பக்கத்துல குற்றங்களையும் குறைகளையும் வச்சுக்கிட்டு மற்றவங்களை திருத்த போனா ஏசு என்ன சொல்லுவாரு, எவ்வாறு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பார்க்காமல் மற்றவங்க கண்ணில் இருக்க திரும்ப நீ பார்க்கறது அவரை பார்த்தது மாயக்காரனே என்ற பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா. தன் கண்ணில உத்தரத்தை வச்சுக்கொண்டு அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க போறவனை பார்த்து ஏன் சொல்றாரு மாயக்காரனே, மாய்மால ஹிப்போக்ரசி, மாய்மால். ஆகவே நாம் புத்தி சொல்லும் பொழுது அந்த காரியத்துக்கு என்னை சரிப்படுத்திக் கொள்ளணும், நம்மிடத்துல குற்றமில்லாதபடி காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது சரியான ஆவியோடு அவன் திருந்தணுமே, மாறணுமே, சத்தியத்துக்கு கீழ்படியணுமே, கெட்டு போயிடக்கூடாது, தேவனோ கிருபை அப்படியான ஒரு நல்ல மனப்பான்மையோடு. ஒருவேளை மற்றவங்க நம்ம அறிய மாட்டார்கள் அப்படி நாம புத்தி சொல்லியும் நம்மை குறித்து முறுமுத்தனம் முறுமுத்துட்டு போட்டப்பா, என் தலையிருந்து ஒரு முடிவிடவில் குறை சொல்ல போறியா, ஒருவேளை இவர் இப்படி சொல்லிட்டேன்னா அங்க போய் சொல்லுவாங்க, சொல்ல போல இவர் இப்படி கேட்டார் அது அப்படி இருக்கு இதை இது இப்படி இருக்கு சொல்லி அங்கால போய் கதைப்பாங்க, மூன்றாம் நான் போய் கதைப்பாங்க. பட் த பைபிள் சேஸ் நீதிமா என் தலையை தயவாய் கூட்டட்டு. நீங்க படிக்கிற வேதம் அது என் தலைக்கு என்னை போல இருக்கு, நான் அதை அள்ள தட்டுவதில்லை. எப்படி என்னை பொறுத்தவரை நம்ம குற்றத்துக்கு ரெண்டு நீதிமானாவது இருக்கிறது நல்லது, ஏன்னா ஆண்டவர் குட்டினா தாங்க மாட்டான், ரைட். ஆகவே நம்முடைய பிழைகளை திருத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு சில ஊழியக்காரர்களுக்கு இடம் கொடு. அல்லது போனா நாங்க எப்படி நடப்போம், ஆராதனைக்கு வரும் போ, எங்க பிள்ளைகளை குறிச்சு நீங்க கதைக்க கூடாது, நாங்க போடுற தவறுகளை நீங்க கண்ணை மூடிட்டு இருக்கணும். அப்படிதான் பாவத்தை கண்டிக்காத பிரசங்களுக்கு பயங்கரக்கிறாட்சி. நான் சொல்றது கொஞ்சம் நிதானிங்க, நான் பேசுறது கத்த சாட்சி. ஏன்னா ஒருவரும் கெட்டு போறது அவர் விரும்புறது இல்லை. நாளைக்கு நான் வெளிப்பட நான் சத்தியத்தை வீட்டுக்கு புறம்பா நடக்கிறேனா, வேதத்துக்கு புறம்பா நடக்கிறேனா, அல்லது அப்படி இப்படி அறியாமடக்க வந்து உடனடியாக நான் சரடை ஆயிட்டேன் கடவுளுக்கு முன்னா சொல்ல சத்தியத்தின்படி நீங்க இப்படி நடந்தது போல இப்படி கதைச்சது போல இப்படி சொல்லுவதுன்னா தவறு இருந்தா உடனடியாக மன திரும்ப வித் ஓப்பன் அப்படி பொதுவாக அதை சொல்ல மாட்டார்கள். ஆனா நான் சொல்றேன் ஐ அம் ரெடி டு ரிப்பேர். ஒரு நல்ல மனதோடு சொன்னா நல்லது. இவர் எல்லார்ட்ட குறைகளையும் பேசுறதானே, இப்ப இவரை நாம ஏதாவது வித்துல குற்றப்படுத்தி கொண்டந்துடும், குற்றவாளி கூட்ட நிறுத்திடும் அப்படியான எண்ணத்தோடு நாம பேசினா அதையும் தேவன் பார்ப்பார். இவரை குறித்து விவரமா பேசலாம், ஆனா நமக்கு கண்ட்ரோல் வைத்தட்டா அந்த கவனி. சோ ஏசுன்னு சொல்றாரு சாந்தமும். ஆகவே உங்க நடக்கல கத்தட ஊழியக்காரர்கள் தயவு செய்து சண்டை பிடிக்காதீங்க, சாந்த குணம் உள்ளாயிருங்க. திரும்ப திரும்ப இது நம்ம வாசித்த ரெண்டு கொடுத்த 2:24 வசனம் இல்லையா, அந்த வசனத்தை கீப் இன் யுவர் மைண்ட் டீப்லி வாட் ஐ அம் சேயிங், பிளீஸ் லிசன் டு மீ. என்ன சொன்னாங்க, கத்தட ஊழியக்காரர்கள் சண்டை பண்ணாம இருந்து சாந்த குணம் உள்ளவர்களாக நடக்க கிறிஸ்துவின் சாயலும் வெளிப்படுத்தும். இப்ப இயேசு எப்படி இருக்கிறாரு, சாந்தமும் மனத்தால். ஒரு பக்கத்தை சொல்லிட்டு மறுபக்கத்தை விவரிக்க நேரம் இல்லை, ஆனா தொட்டிட்டு போக விரும்புறேன். அடுத்த பக்கம் என்னங்க, இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவராக, ஆவிதம் குதிரையில வராம கழுதையில வந்தார், அல்லது தேர்ல ஏறி வரல கழுதையில வந்தார். ஏன்னா கழுதை வந்து அது மனுஷரால் விரும்பப்படாத ஒரு மிருகம், அது அழகான மிருகமும் இல்லை, அதுல சத்தம் கூட மனுஷர் விரும்பக்கூடியது அல்ல, அது பொதி சுமக்கிறதுக்கு பாரம் சுமக்கிறதுக்காக பயன்படுத்த அப்படிப்பட்ட மிருகத்தில் தான் ஆண்டவர் இயேசு பாடி வந்தார். காரணம் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நிறைவர் சாந்த குணம் உள்ளவராய் தாழ்மை உள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாகி மறை மேலும் ஏறி வர்ற சீயோனுக்கு சொல்லுங்க உன்னுடைய ராஜா ராஜா என்னத்தின் மேல வாராரு கழுதை மேல வாரு என்று சீயோனுக்கு சொல்லுங்க. இஸ் தி மாடல் ஃபார் அஸ். இயேசுவே நமக்கு முன்னாடி. அருமையான தேவடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட போறேன். என்னதுன்னா, மனுஷர்களுடைய தாழ்மை அவருடைய உள்ளத்துல இருக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளுக்குள்ளே இருந்துதான், அவருடைய உள்ளத்தின் நினைவுகள் தான் மேட்டிமைகள், பெருமைகள், முரட்டாட்டங்கள், முறுமுறுப்புகள், இணங்காத தன்மைகள், எதிர்த்து நிற்கிற தன்மைகள், இவைகளெல்லாம் அவருடைய உள்ளத்தில் இருந்து இதயத்தில் இருந்து வருது. ஆகவே நான் சொல்லுவேன், கவனிங்க கவனிங்க, நம்மை குறித்து நாம என்ன எண்ணம் வச்சிருக்கிறோம் அதுதான் தாழ்மைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டிய பதில். ஹலோ, என்னை குறித்து நான் எப்படி என்ன நினைவோடு இருக்கிறேன்? உங்களை குறித்து யோசிப்பாருங்க. உங்களை குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன? உங்களை குறித்து நீங்க என்ன சிந்தையோடு இருக்கிறீங்க? ஒரு வசன படிங்க, ஏசாயா 5 21 சீக்கிரம் படிங்க. ஏசாயா 5 5 எஸ் 21 படிங்க. 21
தங்கள் பார்வைக்கு ஞானிகள், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
ஐயோ, படிச்சிருக்கீங்களா? தங்கள் பார்வைக்கு ஞானிகள், தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு என்னவா ஐயோ. வேத வசனத்தாரு. அப்பனா என்னை குறித்து என்ன வேண்டிய அளவுக்கு மிஞ்சி என்ன கூட. நான் ஒரு ஊழியக்காரன், என்னை எந்த அளவுக்கு கத்தர் பாவிக்கிறாரு அதுக்கேற்ற பார்த்து அடம். என்னை மிஞ்சி நான் என்ன கூட. ஹலோ, என் நிலைமைக்கு மிஞ்சி என்ன நான் எண்ணுவேனாக இருந்தால் என் சிந்தனைகள் மாறுவேன். அநேக தவறுகிறது அங்குதான், அநேக தடம்புரல்கிறது அங்குதான், பாதை மாறுறது அங்குதான். தங்களை குறித்து மிஞ்சி எண்ணுவதனால், தங்களை குறித்து மேன்மையாக அதிகமாக எண்ணுறபடியால் என்ன செய்யறாங்க? வடிவடைய போறேன். ஆகவே நான் தான் பெரிய பரிசுத்தவான்னு சொல்லி, நான் தான் ஒரு நல்ல ஊழியக்காரன், நான் தான் வரம் பெற்றவன், நான் தான் தரிசனம் மிக்கவன் சொல்லி, நான் தான் ஜெபிக்கிறவன் சொல்லி, நான் தான் அதிகமாக ஊழியங்காலம் செய்ய சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேட்டிமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் தடம் புரளத்துக்கு இடம்பெறுக்கு. அவை நான் சுருக்கமா இதுக்கு உசியா ராஜா ஒரு எடுத்துக்காட்டு, நேபுகாத் நேச்சார் இன்னொரு எடுத்துக்காட்டு, லூசிபர் இன்னொரு எடுத்துக்காட்டு, இவைகளை குறித்து சொல்ல போனா நமக்கு நேரம் போதாது. ஆனா நன்றாக அப்படிங்க, மனமட்டிமனால விழுந்து போனவர்கள் வேதத்திலே நாம பார்க்கிறோம், நம்முடைய வாழ்நாளிலும் பார்க்கிறோம். கண்டிப்பா தேவ கிருபையை பெற்றும், தேவனுடைய கிரகங்களை அனுபவித்து, அழைப்பை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, ஆவிய நிறைவை பெற்றும் தேவனால பயன்படுத்த முடியாமல் போன காரணம் மனமேட்டி நான் என்கின்ற எண்ணம். நம்மை எண்ண வேண்டியதை குறித்து மிஞ்சி நாம எண்ணாதபடி நம்முடைய நினைவுகளை எப்படி இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுக்குமா? ஹலோ, தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணுமா இருந்தா நீங்க இருந்து வந்த நிலைமைகளை மறந்துடாது. யாராக்கும் சேர்த்து ரைட். இன்னைக்கு நாமும் இருந்த மாதிரி இலங்கையில இருந்திருப்போமா இருந்தா நம்ம நிலைமை என்ன? யோசி, கத்தர் கிருபையா அந்த பயங்கரங்களுக்கு எல்லாம் நீக்கி கிருபையா நம்ம கொண்டு இந்த தேசத்துல வச்சு நம்மளை இப்படியாக வாழ வச்சு. ஆகவே நான் இருந்து வந்த நிலைமைய இயேசு எப்படிப்பட்டவர்? சாந்தமும் மனத்தான். என்ன பின்பற்றுகின்ற ஆண்டவரை அழைத்திருக்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சுய புத்திக்கு இடம் கொடுக்காம, நம்முடைய பழைய மனுஷனுக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவருக்கு முன்பாய் சாந்தத்தோடு தாழ்மோடு ஒரு நாள் இந்த இயேசுவைத்தான் முகமுகமாக நாம தரிசிக்க போறோம், சந்திக்க போறோம். அவரை நாம சந்திக்கும் பொழுது நம்மை மலர்ந்த முகத்தோடு அவர் பார்க்கட்டும். அவருக்காக நாம பட்ட பாடுகள், எவ்வளவு சகித்தம், எவ்வளவு தாங்கி இருக்கிறோம், எவ்வளவு பொறுத்திருக்கிறோம், எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கிறோம். மற்றவர்கள் வாழட்டுமே, மற்றவர்கள் உயரட்டுமே என்று இவ்வளவு நாம விட்டு கொடுத்திருக்கிறோம். ஒரு நாள் அவர் அதான் ஒண்ணு குறைந்த 4 அவர் வரும் பொழுது அவனு ஒண்ணுக்குரிய புகழ்ச்சி வழியா வழியா ரைட். இன்றைக்கு இல்ல, ஒருவேளை மனுஷகன் நம்மளே புகழ, ஆனா அவர் புகழ்வாரோ? அவர் வரும் பொழுது அவனு ஒண்ணுக்குரிய புகழ்ச்சி வழியா. ஆகவே எப்பொழுதும் கத்தட வார்த்தைகளை கவனி, சாந்தத்தோடும் தாழ்மையோடும் வாழ்வதற்கு வாழ்நாள் முழுவதும் இதை நம்முடைய மனதில் வச்சு நமக்குள்ள மன மீட்டிமைகள் வராதபடி, முறுமுறுப்புகள் வராதபடி, முரட்டாட்டங்கள் வராதபடி, எதிர்த்து நிற்காதபடி, ஜன்னையும் ஜம்மிரையும் மோசைக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள் என்று 2 கொரிந்தியர்ல 2 தீமோத்தேயுவிலே
என்னை பழைய ஏற்பாடு காரியத்தை கோட் பண்றாரு. என்னை எம்பரையும் மோசைக்கு எதிர்த்து போல இந்த நாட்களிலும் பவுல் காலி ஊழிய காலங்களிலும் அப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கார்கள். இன்றைக்கும் அப்படி இவர்கள் இருக்கிறார். இணங்க மாட்டார்கள், எதிர்த்து நிற்பார். இந்த ஊழியக்காரர் என்ன செய்ய போறார்? பெரிய இருக்கிறார். கத்தருடைய பிள்ளைகளே, கத்தருக்கு முன்பாக சாந்தத்தோடும் தாழ்ந்தோடும் நடந்தோம். கத்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவர் அதிகாரம் உள்ளவராக இருந்தும், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தும், சர்வ வல்லமுள்ள ஆண்டவராக இருந்தும், சர்வ சிருஷ்டிகராக இருந்தும், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த நாளில் நம்மை அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு. என்னத்துக்கு அழைக்கிறார் என்றால், நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு, அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? ஆண்டவர், கடந்த நாட்களில் நான் இருந்தது போல இருந்திராதபடி ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் நடந்து கொள்ள கத்தாவை கருவை தாருங்கப்பா. பெரிய ஊழியக்காரன் யோவான் ஸ்நானகர், அவருடைய பாதரட்சைகளின் பாரை அவுக்கிறது கூட நான் தகுதியற்ற என்று சொன்னான். அன்பான தேவடைய பிள்ளைகளே, நன்றாக விளை கொள்ளுங்க. கத்தரோர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி பாரார், அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நீதிமானை சோதி தருகிறார், புடமிட்டு பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். நம்முடைய பழைய சுபாவங்களை களைந்துவிட்டு தேவ சாயலை, இயேசுவின் சாயலை நாம் வெளிப்படுத்த நம்மை ஒப்புக்கொடு. கங்களை மூடி கரங்களை ஓட்டி ஆண்டவரை சோதனை பண்ணுமா? நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, சோதனம் ஐயா.
பிரியமான தேவரின் பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நான் மனத்தாழ்மையாயிருக்க, நான் சாந்தமுள்ளவனாயிருக்க, ஆண்டவரே ஆண்டவரே, மற்றவர்கள் என் மீது எரிகிற கற்களையும் ஆண்டவரே பொறுமையுள்ளவனாயிருக்க, ஆண்டவரே பொறுமையுள்ளவனாயிருக்க, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே. பார்வையினால் கோபம் கொள்ளாதிருங்க, பார்வையினாலே பாவம் செய்யாதிருங்க. உங்கள் பார்வைகள் தவறாயிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டதையும் கேட்காத, கண்டதையும் கேட்காத, கேட்பதற்கும் செவியை எல்லாவற்றுக்கும் திறந்து கொடுக்காத, கொடுக்காத. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிற வார்த்தைகளை, அருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வீடு செல். எல்லாவற்றுக்கும் செவியை திறந்து விடாதே, திறந்து விடாதே. இருதத்தில் இருந்து வருவது எல்லாம் பேசி தீர்த்து விடாதே. நல்லதல்ல உன் பிள்ளைகளின் குடும்பத்தின் வாழ்வுக்கு, அது நல்லதல்ல. உன்னை கட்டுப்படுத்து, உன்னை கட்டுப்படுத்து தேவ சமூகத்தில். ஹலலோய்யா, ஹலலோய்யா, ஹலலோய்யா. தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? எல்லோரும் எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. என்னை திருத்துங்க, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை திருத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க அப்பா, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை கொஞ்சம் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. என் கண்கள்ல இருக்கிறவர்களை நான் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. பிரியமான தேவருடைய பிள்ளைகளே, எங்கள் கண்களில் இருக்கிறவர்களை தேவன் எங்களுக்கு காட்டுவாராக, எங்கள் கண்களில் இருக்கிறவர்களை தேவன் எங்களுக்கு முதலாவது காட்டுவாராக, அக்கம் பக்கம் பார்ப்பதற்கு முன்பதாக தேவன் எங்கள் கண்களில் இருக்கிறவர்களை காட்டுவாராக, தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறவர்களை காட்டுவாராக, வெளிச்சத்தில் கொண்டு வருவாராக, ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்ததை காண்பிப்பாராக. மனந்திரும்ப இடங்கள் ஏராளம் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ வசனத்துக்கு முன்பாக எங்களை நிறுத்தி எங்களை மனம் திரும்ப பண்ணுவதற்கு காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. பிரியமானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு முன்பாக நல்லவர் 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 என்று நிறுத்தி எங்கள் கண்களுக்குள்ளே இருக்கிறவர்களை மறைத்து விடாத படிக்கு என்னை ஆராய்ந்து பாருமையா, என்னை ஆராய்ந்து பாருமையா, என் கண்களில் இருக்கிற உத்தரங்களை ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருமையா என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் லேசாகிவிடும், மற்ற காரியங்கள் எல்லாம் எங்க கண்களில் லேசாகிவிடும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருடைய வசனத்துக்கு ஒப்புக் கொடுங்க, தேவ வசனத்துக்கு விட்டு கொடுங்க. கத்தருங்களை நடத்துவார், கத்தருங்களை பலப்படுத்துவார், கத்தருங்களை தைரியப்படுத்துவார், கத்தருங்களை உற்சாகப்படுத்துவார். அந்த இடத்திலிருந்து கடந்து செல்வதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார், உதவி செய்வார். நல்ல ஆண்டவரே, உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். சபையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு வாலிபர்களையும் கத்தாவை நம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஒரு தாழ்ந்தொரு இருதயம், தாழ்மையுள்ள ஒரு இருதயம், தாழ்மையுள்ள ஒரு பேச்சு, தாழ்மையுள்ள ஒரு வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளேயும் வைக்கப்படுவதாக, வைக்கப்படுவதாக ஆண்டவர். ஏனோ தான் ஒன்று இல்லாதபடிக்கு, மரட்டாட்டம் பண்ணாதபடிக்கு, பாவப்படாதபடிக்கு, ஆண்டவர் அசதிப்படாதபடிக்கு, ஆண்டவரே ஒருவரை ஒருவர் தள்ளிவிடாதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் காப்பீராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் கிருபையாய் காப்பீராக. நீர் வருகிற பொழுது கரைதரை எட்ட மனவாட்டி சபையாய் ஆண்டவரே சபையானது மத்திய ஆகாயத்திலே உம்மை சந்திக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் கிருபை புரிவீராக. உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஐயா, நீர் இறங்குகிற தேவன், நீர் இரக்கமுள்ள தேவன். எங்களுக்குள்ளே இல்லாத இரக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறதப்பா. அதனால் இன்றைக்கு நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இறங்குகிற தேவன் நீர் அல்லவா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நீர் அல்லவா? உங்களுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹலலோயா, ஹலலோயா, ஹலலோயா. அருமை தகப்பனே, இந்த அருமையான பரிசு தோய்வு நாளுக்கு ஆயுஸ்தோத்திரம். துதிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனத்தின் மத்தியிலையும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருள் இருந்தபடியினால் உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எல்லோரும் வீடு செல்லுகிற பொழுது கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக, சமாதானம் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆட்கொள்ளுவதாக. உம்முடைய நாமத்திலே சபையாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.